கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 10, கலிங்கத்து களம். இதன் தொடர்ச்சியை கேட்கலாம். சோழ நாட்டு அரசு குமாரன் என்கின்ற முறையில் கடல் கடந்த நாடுகளுக்கு செல்வதில் சங்கடங்கள் பல இருப்பதை அவன் உணர்ந்தான். சோழ நாட்டு பிரஜையாக தன்னந்தனியாக போவதில் ஆர்வம் கொண்டான். அருண்மொழி கடல் கடந்த நாடுகளுக்கு புறப்படும் செய்தி எங்கும் பரவியது. பட்டமேறிய மதுராந்தக சோழ தேவர் திடுக்கிட்டார். ஆனால் அருண்மொழி ஒவ்வொருவரையும் தனியே சந்தித்து தக்கபடி பேசி சமாதானம் கூறினார். குறிப்பிட்ட நாளன்று நாகைப்பட்டினத்து கடற்கரையில் மக்கள் கூட்டம் என்றும் காணாத அளவுக்கு கூடியிருந்தது. துறையில் பல மரக்கலங்கள் இருந்தன. கடற்கரைக்கு நெருங்கி வர முடியாமல் சற்று தொலைவிலேயே சில மரக்கலங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றுள் கலிங்கத்தின் இன்று சீனத்துக்கு செல்லும் மரக்கலமும் ஒன்று. அருண்மொழியின் வருகையை எல்லோரும் எதிர்பார்த்து நின்றனர். எதிர்பார்த்திருந்த முகங்களும் ரவிதாசனின் முகமும் ஒன்று. அவன் தன் உருவம் தெரியாமல் மாறி விளங்கினாலும் அவனது கொடும் கண்கள் அவனை காட்டிக் கொடுக்க முயன்றன. கடந்த 7-8 நாட்களாக அவன் அருண்மொழியின் பயண விவரங்களை சேகரித்து வந்தான். அதற்கு அவனது சகோதரன் பரமேஸ்வரன் உறுதுணையாக இருந்தான். அவ்வப்போது அவன் நாணய சாலையில் பணியாற்றவில்லை. மாளிகையில் முக்கிய அலுவலில் இருந்தான். நாகைப்பட்டினத்துக்கு வரும் வேற்று நாட்டு களம் ஒன்றில் அருண்மொழி பயணமாக போவதை மட்டும் அவன் அறிந்தான். உடன் எவரவர் செல்வர் என்பதை அவனால் அறிய முடியவில்லை. அருண்மொழியை வழி அனுப்ப இளைய பிராட்டியார் குந்தவை நாகைப்பட்டினத்து துறைக்கு வந்திருந்தாள். குடும்பாளூர் பெண் இளவரசி வானதி தேவி வந்திருந்தாள். வள்ளத்து வீரன் வந்தியத்தேவன் வந்திருந்தான். இன்னும் அரசியல் அதிகாரிகள் வந்திருந்தனர். அருண்மொழியின் வேண்டுகோளுக்கு இணங்க அதிகாரிகள் சிறிது தூரத்திலேயே அங்கிருந்து விடைபெற்றுக் கொண்டனர். அருண்மொழியை பிரிவதிலேயே வானதிக்கு ஏற்பட்ட வருத்தத்தை குந்தவையின் அன்பான சொற்கள் மாற்றின. தன் கணவன் வெற்றியோடு திரும்பி வர அவள் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டாள். எனக்கு மட்டும் பிரிந்திருக்க வேண்டும் என்ற ஆசையா கண்ணே? விரைவில் வந்து விடுகின்றேன். அக்கையார் இளைய பிராட்டியார் இருக்கின்றார்கள் உனக்கு உறுதுணையாக என்று அருண்மொழி வானத்தியை சமாதானப்படுத்தினான். அப்பொழுது இளைய பிராட்டியும் வந்தியத்தேவனும் அங்கு வந்துவிட்டனர். வந்தியத்தேவன் கடைசி நிமிடத்திலாவது இளவரசரோடு பயணத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே வந்தான். இருவருக்கும் ஆறுதல் கூறுவது போல் பார்க்க பல ஆண்டுகள் போல் பிரிவு காலம் இருப்பினும் போனோம் வந்தோம் என்று வந்துவிடுகிறோம். கவனமாக இருப்பதற்கு நான் சொல்ல வேண்டியதில்லை என்று கூறி போன வந்தியத்தேவனை அருண்மொழி நோக்கி, வல்லவரையரே, நீர் உங்கள் நாட்டிற்கு சென்றுவிடப் போகின்றீரா அல்லது காஞ்சியில் இருப்பீரா? திரும்பவும் கிடைத்த வானகப்பாடி நாட்டிற்கு சென்று சில காலம் இருந்து வருவீர்கள் என்று நினைக்கின்றேன் என்று கூறவும் வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. வானதி கழுக்கென்று சிரித்து விட்டால் குந்தவையின் கண்களில் குறும்புத்தனம் மிகுந்திருந்தது. வந்தியத்தேவன் பேச முடியாமல் என்று நெஞ்சடைக்க பேசினான். வானர் குலத்த வீரரே, வருத்தப்படக்கூடாது. எப்போதும் உம்மை பிரியாதிருக்க வேண்டும் என்று நான் எண்ணியிருந்தேன். ஆனால் உமக்கு இங்கு ஆற்ற வேண்டிய பணிகள் பல உள்ளன. மேலும் நான் சோழ நாட்டு அரசு குமாரன் என்ற முறையில் இப்போது செல்லவில்லை. உம்மை அழைத்து செல்வதில் ஆமாம், அவரது துடுக்கத்தனம் காட்டி கொடுத்துவிடும். அத்தோடு புதுநாடு கிடைத்த சிற்றரசை சாதாரண மக்கள் போல் நடிக்க செய்ய வைக்க முடியுமா என்று குந்தவை பேச்சை முடித்தாள். வள்ளுவரையரே, ஆமாம், மறந்துவிட்டேன். பல காரணங்கள் இருக்கின்றன. நீங்கள் இங்கேயே தங்கியிருக்க. நான் கடல் கடந்த நாடுகளை இப்போது ஒரு முறை பார்த்துவிட்டு வருகின்றேன். பிறகு இருவரும் மற்ற வீரர்களோடு செல்வோம். புலிக்கொடியை நாட்டச் செல்வோம். நான் வருவதற்குள் உங்கள் திருமண நாளை குறித்து வையுங்கள் என்று அருண்மொழி கூறினான். வானதி கலகலவென்று நகைத்து அக்கா என்று குந்தவையை தழுவிக்கொண்டாள். பொதுவாக இது போன்ற பேச்சையே ரசிக்க விரும்பாதவள் ஆனாலும் குந்தவையை அப்போது ஏனோ வெட்கம் வந்து சூழ்ந்து கொண்டது. இவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு அருகில் மக்கள் கூடிவிட்டனர். அருண்மொழியை ஒருமுறை காண வேண்டும் என்று ஆரவாரம் செய்தனர். அருண்மொழி வெளிமண்டபத்திற்கு வந்து மக்களோடு பேசினான். அமைதியாக வாழுமாறும் அறநெறி பிடித்து ஒழுகுமாறும் கேட்டுக்கொண்டான். விரைவில் திரும்பி வந்து விடுவதாக அறிவித்த போது மக்கள் ஆரவாரம் செய்தனர். அந்த சமயம் ஒரு பணியாள் வந்து வணங்கினான். சிறிது நேரத்தில் மரக்கலத்தின் நங்கூரம் தூக்கப்படும் என்றும் காற்று தக்க முறையில் வீசுகின்றது என்றும் அவன் கூறினான். அருண்மொழி உள்ளே சென்றான். அவன் திரும்பி நடுக்கூடத்தை அடையும் போது மற்றவர்கள் அவனை கவனித்ததும் கவனியாதது போல் இருந்தனர். அலட்சியம் அன்று அதற்கு காரணம். அருண்மொழியின் தோற்ற மாற்றத்தை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. தலையில் பெரிய முண்டாசு, காதிலே தங்கத்தாலான பெரிய வளையம், இரண்டு கைகளிலும் கெட்டி காப்பு, காலிலே வெள்ளியால் ஆன கழல், நெற்றியிலே திருநீரு, நடுவே பெரிய குங்கும போட்டு, தோளிலே பெரிய மூட்டை. அருண்மொழி ஆஹா என்று நகைத்தான். வெற்றி வெற்றி என்று கூறி, அக்கா, இப்போது யாராவது கூறுவார்களா என்னை ஓர் அரசகுமாரன் என்று கேட்டான். குந்தவையின் கண்களிலே ஏனோ நீர் தழும்பியது. அருண்மொழியை அணைத்துக் கொண்டு, தம்பி, உனது விஷயம் வெற்றியடையட்டும். உனக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் தம்பி என்னைத்தான் எல்லோரும் தோற்றுவார்கள். ஆனால்
ஆனால் நான் திடமான நம்பிக்கை உடையவள். உனக்கு தியாக ஈசர் அருளினால் ஏதும் நேராது. எத்தனையோ இடர்கள் உனக்கு வந்தன. பிறந்தவுடன் உனக்கு காவிரியில் நிறுந்து ஆபத்து விடவா? ரேகை சாஸ்திரம் உண்மையானால் உன் கரங்களில் ஓடும் சங்கு சக்கர ரேகை அரசு பதவி உன்னை தேடி ஓடிவரச் செய்யும். கவலையின்றி சென்று வா. இங்குள்ளவர்களை பற்றி நீ எந்த கவலையும் மனத்தில் கொள்ள வேண்டாம். உன் உடல் நிலையை கவனித்துக் கொள். மறைந்திருந்து தாக்க வல்ல சோழ விரோதிகள் விஷயத்திலும் கவனமாக இரு என்றாள். அருண்மொழி அங்கிருந்து விடைபெற்றுக் கொண்டான். மாளிகை நின்று வெளியே வரும் போது கூடியிருந்த மக்கள் அருண்மொழியை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அருண்மொழி இன்னும் இளைய பிராட்டியோடு மாளிகைக்குள் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்று எண்ணினார்கள். ஆனால் முதுகிலே மூட்டையை சுமந்து கொண்டு நடந்து செல்வதை பலகனி வழியே வானதியும் குந்தவையையும் கவனித்துக் கொண்டிருந்தனர். மீன் போன்ற வடிவுடைய அந்த சாளர கண்கள் வழியாக மீன் விழிகள் நான்கும் அருண்மொழி வணிகர் போல் நடந்து செல்வதை நோக்கின. கம்பீரமாக 6 அடி உயரம் இருந்த அருண்மொழியின் தோற்றம் காந்தார நாட்டு வணிகரை போல் இருந்தது. முதுகிலே ஏறியிருந்த பாரமான அம்மூட்டையை சுமப்பதில் அவனுக்கு தனி ஆனந்தம் இருந்திருக்க வேண்டும். மக்கள் கூட்டத்தின் இடையே புகுந்து மரத்தாலான பாத அணி கடக் கடக் என்று சப்தம் எழுப்ப அருண்மொழி கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். கடற்கரையில் நின்று சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த அந்த கலிங்கத்து களத்தை நோக்கி செல்ல சிறு படகில் பயணம் செய்வோர் ஏறிய வண்ணம் இருந்தனர். விரைந்து சென்று அருண்மொழியும் அதில் ஏறி அமர்ந்தான். மக்களோடு மக்களாய் பயணம் செய்வதில் அவனுக்கும் பேர் ஆனந்தம். படகு நகரம் சமயம் அதோ யாரோ ஓடி வருகின்றார்களே. ரவிதாச பிரமாதிராஜன் விரைந்து வந்து கொண்டிருந்தான். அருண்மொழியின் வருகைக்காக கடற்கரையில் காத்திருந்த ரவிதாசன் அருண்மொழி இன்னும் வர காணாதது தவித்தான். கலிங்கத்து களத்தில் அருண்மொழி பயணமாக போவதாகத்தான் அவன் அறிந்திருந்தான். ஒருவேளை முன்பே களத்தை அடைந்திருப்பானா? களத்தை அடையும் கடைசி படகு அதுதான். அதை விட்டுவிட்டால் ஏமாற்றத்துடன் தோல்வியுற்ற திட்டத்துடன் இருக்க வேண்டியதுதான் என்பதை அறிந்த ரவிதாசன் விரைந்து சென்று படகில் ஏறி அமர்ந்தான். அருண்மொழியின் கண்கள் ரவிதாசனை கண்டுவிட்டன. ரவிதாசனை பற்றி அவன் அறிவான். இவன் எங்கே செல்கின்றான்? ஏன் படகில் ஏறுகின்றான் என்ற எண்ணம் அவனை வந்து சூழ்ந்து கொண்டது. எனினும் ஏதும் அறியாதவன் போல் கடற்கரையை நோக்கிய வண்ணம் இருந்தான் அருண்மொழி. நாகப்பட்டினம் சிறிது சிறிதாக அவனிடமிருந்து விலகி வந்தது. அதுவா விலகியது? நாம் ஒன்றும் நகர்ந்து செல்கின்றோம் என்று எண்ணும் போது அவனுக்கு ஒரு கணம் கலக்கம் ஏற்பட்டது. உற்ற நண்பர்களை பிரிகின்றோமே என்ற எண்ணம் முக்கியமாக வானத்தியின் இதயம் என்ன பாடுபடும் என்று எண்ணினான். இனி இப்படியே எண்ணிக்கொண்டிருந்தால் செல்லும் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க இயலாது என்பதை நினைத்தவுடன் அவன் படகில் அமர்ந்திருப்பவர்களை நோக்கலானான். களத்தை அடையும் வரை அந்த படகில் இருந்தவர் ஏதும் பேசாமல் இருந்தனர். அவர்களுடைய பண்டங்கள் முன்பாகவே மற்றொரு படகில் சென்று கலிங்கத்து களத்தில் ஏற்றப்பட்டு விட்டன. அதோ கலிங்க நாட்டு மாபெரும் களம் பாய்விரித்து புறப்பட ஆயத்தமாக இருந்தது. அதை அறிவிக்க மணியோசை எழுந்தது. மணியோசை கேட்டு படகில் இருந்தவர் பரபரத்தனர். அருண்மொழி கம்பீரமாக களத்தை நோக்கினான். அதற்கு அருகே சோழ நாட்டு மரக்களம் நின்றிருந்தது. சோழ நாட்டு நாவாயில் ஏறி செல்லாது வேற்று நாட்டு களத்தில் செல்கின்றோமே என்ற எண்ணம் அவனுக்கு எழாமல் இல்லை. படகு நின்று களத்துள் ஏற ஏணி இறக்கப்பட்டது. ஒவ்வொருவராக களத்தில் ஏறினர். கலிங்கத்து களம் மிகப்பெரியது. அதில் 3 அடுக்குகள் இருந்தன. மேல்தளம், இடைத்தளம், அடித்தளம். அடித்தளத்தில் வணிகர்களின் பண்டங்கள் சேமிக்கப்பட்டிருந்தன. இடைத்தளத்தில் களத்தில் பயணம் செய்வோர் தங்கியிருந்தனர். ஒரு புறத்தில் களம் செலுத்துவோர், அதற்கான பணியாட்கள், காவலர் அனைவரும் தங்க வசதி இருந்தது. ரவிதாசன் ஒருமுறை மரக்கள முழுமையும் சுற்றி வந்தான். ஒவ்வொருவரையும் கூழ்ந்து நோக்கி வந்தான். அருண்மொழி இந்த களத்தில் ஏறவில்லையா? நாம் ஏமாந்து விட்டோமே. அருண்மொழியை தொடர்ந்து செல்லாமல் வீணை இந்த களத்தில் பயணம் செய்து பொன்னையும் பொருளையும் செலவு செய்வதில் என்ன பயன்? ரவிதாசன் மற்றொரு முறை ஒவ்வொருவரிடமும் நிற்பதும் பேச்சு கொடுப்பதுமாக இருப்பதை அருண்மொழி கண்டுகொண்டான். தன்னிடம் அவன் வருவதற்கு முன்னரே களபதியிடம் சென்று பேச்சு கொடுத்தான். ரவிதாசன் அவ்விடத்திற்கு வர இயலவில்லை. ஆனால் ரவிதாசன் சந்தேகம் அங்குதான் வலுத்தது. மற்ற வணிகர்களிடம் பேச்சு கொடுத்து அவன் அருண்மொழியை பற்றிய உண்மையை அறிய முயன்றான். அந்த வணிகர் காந்தார நாட்டில் நின்று வருவதாகத்தான் அவர்கள் தெரிவித்தனர். பார்க்கும் போதும் தோற்றம் அவ்விதமே இருந்தது. ரவிதாசனுக்கு ஒன்றுமே புரியாத நிலையில் களம் கடலில் சென்று கொண்டிருந்தது. கதிரவன் உதித்து மறையும் பல காட்சிகளை அருண்மொழி மேல் தளத்தில் இருந்து கண்டு அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு நாள் தொலைவில் முல்லைத்தீவு தென்பட்டது. களபதி அதை சுட்டி காட்டி, அதுதான் முல்லைத்தீவு. நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை அங்குதான் சேகரிக்க வேண்டும். அதனுடன் மரக்களத்தின் இருபுறமும் சேர்ந்திருக்கும் கனமான பாசிகளை அகற்றி சிறிது பழுது பார்க்க வேண்டும். நமது களமும் முல்லைத்தீவை அடைகிறது என்று கூறவும் அருண்மொழி வியந்து, முல்லைத்தீவு என்ன அற்புதமான பெயர் என்று வாய்விட்டு கூறினார். அவன் பேசிய சொற்கள் ரவிதாசனின் காதுகளில் விழவில்லை. ஆனால் குரல் சற்றென்று கேட்டது,
கேட்ட குரல் பழைய குரல்
என்று அவன் வாய் முணுமுணுத்தது. முல்லைத்தீவில் உட்புறத்தை வளைந்து செல்லும் ஆழமான பகுதியில் கலிங்கத்து கலம் நங்கூரம் பாய்ச்சி நின்றது. 3 நாட்கள் கலம் அங்கே தங்கும் என்றும் 3வது நாள் பொழுது சாய முன்னர் கலம் புறப்படும் என்றும் கலபதி அறிவித்து விட்டார். கடற்கரையில் வெண்மணல் பரப்பில் கூடாரம் அடித்துக் கொண்டு வணிகர்கள் தங்கினர். பொதுவாக தீவை சுற்றி பார்க்க எவரும் தனியே செல்வதில்லை, கூட்டமாகவே செல்வர். மாறு வேடத்தில் இருந்த அருண்மொழி குறுகிய காலத்திற்குள் அங்கிருந்த வணிகர்களிடையே நன்மதிப்பை பெற்றுவிட்டார். அவர்களுடைய வாணிப பிரச்சனையை விடுவித்தார். யோசனைகள் பல கூறினார். அவர்களிடம் தன் பெயரை சித்திர சேனன் என்று அறிவித்தார். மறுநாள் மாலை பூரண சந்திரன் உதயமான போதுதான் முல்லைத்தீவில் குரவை கூத்து தொடங்கியது. அதன் அறிவிப்பு ஒலி கடற்கரையில் தங்கியிருந்த வணிகர்களை வாவென்று அழைத்தது. நடப்பட்டிருந்த வேலுக்கு வெள்ளரிசி தூவி செவ்வரளி மலர் சூட்டி ஆட்டிக்கிடா வெட்டி பூசை செய்துவிட்டு படிமத்தான் சைகை செய்தார். சிறுபறை முழங்கிற்று. உடுக்கை ஒலித்தது. களீர் களீர் என்று தண்டை ஒலிக்க கையிலே வேலேந்தி அந்த தீவின் தலைவரது மகள் வந்தாள். அவளுக்கு முதற்கை கொடுத்து ஆட இளைஞன் ஒருவன் வந்தான். சுற்றிலும் ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் கைகோர்த்து கொட்டும் பறைக்கு ஏற்ப ஆடத் தொடங்கினார்கள். குன்ற குறவையை பார்த்து கழித்துக் கொண்டிருந்த ஒரு சிலருள் முல்லைத்தீவின் மரக்கள தொழிலை நடத்தி வரும் கார்மேகன் மகள் இன்பவள்ளியும் ஒருத்தி. அவளும் அவள் தந்தையும் மரத்தடியில் அமர்ந்து அந்த கூத்தை கவனிப்பர். அவளுக்கும் ஆட வேண்டும் என்ற துடிப்பு உண்டாகும். அவளது தந்தையின் அனுமதி கிடைக்காது. உன் கரம் பற்ற எந்த இளைஞனுக்கும் தகுதியில்லை மகளே என்று அந்த முதியவர் முரட்டுத்தனமாக கூறிவிடுவார். ஆட்டத்தின் உச்ச நிலையில் தாளங்கள் முழங்கின, முழவுகள் ஒலித்தன, சங்கம் முழங்கியது, சல்லியம் ஒலித்தது. சிறுபறை தடதடவென்று வேகமாக அதிர்ந்தது. தாளத்துக்கு ஏற்ப விரைந்து ஆடினர். அதன் உச்ச நிலையில் நடுவில் ஆடும் தேவராளனுக்கும் தேவராட்டிக்கும் சன்னதம் வந்துவிடும். அவன் மேல் ஆரோகணிப்பான். இன்பவள்ளிக்கு ஏனோ அதற்கு மேல் காண பிடிக்கவில்லை. சட்டென்று எழுந்து அவள் விரைந்து வெளியே வருவதற்கும் அருண்மொழி மெதுவாக நடந்து கூத்து நடக்கும் இடத்தை அடைவதற்கும் சரியாக இருந்தது. 19 வயது பருவத்தினாய் அழகின் ஆட்சி ஒவ்வொரு அங்கத்திலும் பூரணமாக திகழ்ந்திருக்க இன்பவள்ளி அந்த வெண்ணிலவில் தேவ மகள் போல் விளங்கினாள். ஏக்கத்தால் கலங்கியிருந்த அந்த கண்களில் கூட ஒரு தனி கவர்ச்சி காணப்பட்டது. அருண்மொழி கம்பீரமாக அங்கு நிற்க ஒரு கணம் அவனை பார்த்து திகைத்தாள் அவள். அந்த புதிய மனிதனை மற்றொரு முறை காண ஆவல் கொண்டு திரும்பினாள். ஆனால் அவள் காணும் போது பாராமல் கூத்து நடக்கமிடம் நோக்கிச் சென்று கொண்டிருந்த அருண்மொழியை தொடர்ந்து வர துடித்தாள் இன்பவள்ளி.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.